திறந்த மாலை நேரத்திலும் நம்மோடு கூட இருக்கிறார். பிச்சைக்காரங்களை உங்களுக்கு பிடிக்குமா? பிச்சைக்காரங்களை உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்றது புரியலையா? பிச்சைக்காரர்களை உங்களுக்கு பிடிக்குமா? நமக்கு பிடிக்கிற இல்லையத்தில் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நினைக்கும்போது பைபிளில் சில பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க, பிச்சைக்காரங்க கேரக்டர்ஸ். அவங்க எல்லாரையுமே கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அவங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பைபிளில் எத்தனையோ ராஜாக்கள் இருக்கிறாங்க, அது எல்லா ராஜாக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய ராஜாக்கள் சாபத்தை தான் வாங்கினாங்க, ஏதோ ஒரு சிலர் ஆசீர்வதிக்கப்பட்ட. ஆனா பைபிள்ல பிச்சைக்காரர்களை குறித்து பார்க்கும்போது எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால இன்றைக்கு மூன்று பிச்சைக்காரர்கள் பைபிள் வந்து நம்ம பார்க்க போறோம். பிரியமான பிச்சைக்காரர்கள், இதுதான் செய்தியின் தலைப்பு. அதனால இன்றைக்கு பிச்சைக்காரர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், ஏன் ஆசீர்வதித்திருக்கிறார், இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். அவங்க கிட்ட கூட கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சரி, முதல் பிச்சைக்காரன் அப்போஸ்தல நடவடிக்கைகள் மூன்றாவது அதிகாரம் முதல் 10 வசனங்களில் முதல் பிச்சைக்காரனை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள்.
ஜெப வேளையாகிய ஒன்பதாம் மணி வேளையிலே
பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள்.
அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பாணியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள்.
தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில்
பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள்.
தேவாலயத்திலே
பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து
எங்களை நோக்கிப்பார் என்றார்கள்.
அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி
அவர்களை நோக்கி பார்த்தான்.
அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை.
என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்.
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி
வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான்.
உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு
அவர்களுடனே கூட
தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும்
தேவனை துதிக்கிறதையும்
ஜனங்கள் எல்லாரும் கண்டு
தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே
பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து
மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள்.
தேவாலயத்தின் வாசலில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன் தேவாலயத்திற்குள்ளே போய்விட்டான்.
இது நல்ல ஒரு அருமையான சம்பவம்.
இந்த நாட்களில் மட்டுமல்ல, அன்றைக்கும் கூட தேவாலயத்துக்கு மேல பிச்சை எடுக்கிற பழக்கம் இருந்திருக்குது. இன்னைக்கு சர்ச்சுக்கு மேல பிச்சை எடுக்கிறாங்க, அன்றைக்கு தேவாலயத்திற்கு முன்பதாக பிச்சை எடுத்திருக்கிறாங்க இல்லையா? இந்த கல்ச்சர் அன்னைக்கே இருந்திருக்குது.
ஏன்னா தேவ பக்தி உள்ளவர்கள் இரக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அங்க உட்கார்ந்தால் ஒரே இடத்திலே நல்ல கலெக்ஷன் கிடைக்கும் என்ற ஒரு
நல்ல ஒரு எதிர்பார்ப்பு தான் அவங்களை அப்படி உட்கார வைக்கிறது. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் பிச்சைக்காரர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் இல்லையா, மதிக்கப்படுவதில்லை, புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆனால் மனுஷர்கள் புறக்கணிக்கிறது போல தேவனாகிய கர்த்தர் பிச்சைக்காரர்களை புறக்கணிக்கிறது கிடையாது. நல்ல கவனிக்கும், மனுஷர்களாகிய நாம் பிச்சைக்காரர்களை மதிக்கிறது போல அல்ல, நம்முடைய ஆண்டவர் அவருடைய விசேஷ கனத்தை கொடுக்கிறார். நம்ம புறக்கணிக்கிறோம், ஆனால் கர்த்தர் அவர்களை ஏற்றுக் கொள்ளுகிறார். இது ஒரு பெரிய காரியம். இதில் இந்த பிச்சைக்காரர்களிடத்திலையும் கற்றுக்கொள்ளணும், கர்த்தர்களிடையும் நம்ம கற்றுக்கொள்ளும் நிறைய விஷயம் இருக்குது. பிச்சைக்காரர்களை தேவன் ஏற்றுக் கொள்ளுகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சென்னையிலே நடந்த ஒரு சம்பவம், இதை நான் அந்த சபையில் நமக்கு சொல்லி நான் கேட்டேன். ஒரு அருமையான சம்பவம், சென்னை அண்ணா நகரில் கீழ்பாக் செமட்ரி பக்கத்தில் இருக்கிற ரெடிமஸ் சர்ச், அந்த ஆலயத்திலே நடந்த ஒரு சம்பவம் இது. அந்த இது வந்து ஏற்கனவே எப்படி ஒரு 20-25 வருஷத்துல நடந்த சம்பவம் என்று நான் நினைக்கிறேன். அப்போது அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ரெவரண்ட், கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் அங்கே ரெவரண்டாக பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே அந்த சபையிலே ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் பிச்சை எடுக்க வருவார்கள். நல்ல வசதியான ஜனங்கள் நிறைய பேர் வருவாங்க, நல்ல பிச்சை எடுக்கிறதற்காக அங்கே அண்ணா நகர்ல அந்த ஆலயத்துக்கு வாசல்ல இருப்பாங்க. அதில் பெரும்பாலானவர்கள் குஷ்டரோக வியாதி உள்ளவர்கள், பிச்சை எடுக்கிறதுக்கு அவங்க வாசல் இருப்பாங்க. இது வழக்கம். இந்த பிச்சைக்காரர்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தேவை பணம் மட்டும்தான், வேற எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நமக்கு சர்ச் டைமிங் தெரியவே இல்லையோ, அவங்களுக்கு டைமிங் கரெக்டா தெரியும். இந்த சர்ச் 6 மணிக்கு ஆரம்பிக்குது, 8 மணிக்கு முடியுது. இந்த சர்ச் 8 மணிக்கு ஆரம்பிக்குது, 9 மணிக்கு முடியுது. இந்த சர்ச் 10 மணிக்கு முடியுது, இந்த சர்ச் 11 மணிக்கு முடியுது. எந்தெந்த சர்ச் எந்த நேரத்தில் முடியுமோ கரெக்டா அந்த நேரத்தில் போய் பிரசன்ட் ஆயிடுவாங்க. ஆனா ஒரு சர்ச்சில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பல சர்ச் போயிடுவாங்க. நம்ம ஒரு சர்ச் போவோம், அவங்க பல சர்ச் போயிடுவாங்க. ஒவ்வொரு சர்வீஸும் முடியாத நேரத்தில் கரெக்டா போய் அங்கே பிரசன்ட் ஆகி பிச்சை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கிறிஸ்டின் பாட்டு, வெள்ளிக்கிழமை மசூதிக்கு மேல போனா அல்லாஹ் பாட்டு, இதை ஒன்று பாடி ஆக மொத்தத்தில் என்ன செய்வாங்க, கலெக்ஷன் மட்டும் பண்ணிடுவாங்க, டெக்னிக்கா கரெக்டா பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்பொழுது இவங்களுக்கு இயேசுவின் நாமம் இனிதான நம்ம இதெல்லாம் ரொம்ப அத்தபடியாக இருக்கிற பாட்டெல்லாம் நல்லா பாடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த பிச்சைக்காரர்கள் இந்த ஆலயத்தின் வாசலிலே வாரந்தோறும் சரியாய் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு வருவாங்க. சர்வீஸ் ஆரம்பிக்கும் போது கூட ஆரம்பிச்சு நடந்து கொண்டு திடீர்னு வருவாங்க. வந்த பிறகு ஆராதனை முடிகிற வரைக்கும் அங்க இருப்பாங்க, வெளியில கதை பேசிட்டு ஜாலியாக கதை பேசிட்டு இருப்பாங்க. ஆராதனை முடியும் பொழுது எல்லாரும் பக்தியான மாறிடுவாங்க, எல்லாரும் கையில தட்டை எடுத்துக்குவாங்க, ஒரே பாட்டுதான், பாட்டு பாடிட்டு தட்டை நீட்டுவாங்க. ஜனங்கள்லாம் ஆஹா பரவாயில்ல, கிறிஸ்டின் பாட்டு பாடுறாங்களே அப்படின்னு போற ஜனங்கள்லாம் பணம் போட்டுட்டு போவாங்க. இது வழக்கம், அங்க இருக்கிற சர்ச்சுக்கு வேற மெம்பர்ஸுக்கு எல்லாம் இது வழக்கமான விஷயம். இதை அந்த ரெவரண்ட் வார வாரம் கவனிச்சுட்டு இருந்தாரு. இது ஆராதனை நடக்க ஆரம்பிச்ச பிறகு வராங்க, வந்து உட்கார்றாங்க, நல்லா கதை பேசிட்டு இருக்கிறாங்க ஜாலியா. முடியும் முடிவு தக்கிற பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க, பிச்சை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு ஆராதனை நடத்த ஆரம்பிச்சுட்டாரு. ஆரம்பிச்சோடனே கூட்டம் வந்துருச்சு, பிச்சைக்காரங்க வந்துட்டாங்க. வாசல்ல வந்து ஒரே கசகசம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவன் ஆராதனை முடியும் போது அவங்களுக்கு வேலை மட்டும் பேசிட்டு இருக்கிறான். இவர் ஆராதனை நடத்தி கொண்டு நேரம் இறங்கினார், நேரம் அவங்க கிட்ட போனார். எதுக்காக இங்க வந்திருக்கிறீங்கன்னு அவங்க நிமிஷம் பலவரத்து போயிட்டாங்க. திறத்து அடிக்க போறாரு போல இருக்கு, அதுட்டு பயந்துட்டு ஐயா நாங்க பிச்சை எடுக்கிறதாக வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. அவர் கேட்டாரு, உங்களுக்கு தேவை பணம் தானே, அதை நான் தரேன், உள்ள வாங்கினார். இவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை, துரத்த போறாரு நினைச்சாங்க. ஆனால் அவர் துரத்துல, உங்களுக்கு வேண்டிட்டு பணம் தானே, அதை நான் தரேன், உள்ள வாங்கிட்டாரு. அவங்க ஒண்ணுமே பேச முடியல, எல்லாரும் அப்படியே தயங்கி தயங்கி உள்ள வந்தாங்க. நிறைய பேர் இல்ல குஷ்டரோகிகள் தயங்கி தயங்கி வந்தாங்க. நேர உள்ள கூட்டி கொண்டு வந்தார். அங்க அந்த சர்ச்சில் எல்லாம் வசதியானவங்க, நல்லா சேர்ல உட்காருவாங்க, நல்ல வசதியான ஆட்கள். அந்த அந்த இடத்துல உட்கார வச்சா ஒரு சூழ்நிலைகள் அங்க அட்மாஸ்பியர் வேற மாதிரி ஆயிடும். அவங்களுக்கு ஒரு இடத்துல பாய் போட்டு எல்லாரும் உட்காருங்கன்றார். அங்க உட்கார்ந்துட்டாங்க ஒரு 15-20 பிச்சைக்காரர்கள் சர்ச்சுக்குள்ள, ஃப்ரண்ட்ல உட்கார வச்சாச்சு எல்லாத்தையும். இப்ப அவங்க பேச முடியாது, அந்த 15 பிச்சைக்காரர்களுக்கு மேல உட்கார வச்சிட்ட பிறகு சர்வீஸ் தொடருது. சர்வீஸ் நல்லா தொடர்ந்து முடிகிற வரைக்கும் அவங்க ஃபுல்லா உட்கார வச்சு சர்வீஸ் அட்டன் பண்ண வச்சுட்டாரு. மெசேஜ் கேட்டாங்க, எல்லாத்தையும் கேட்க வச்சுட்டாரு. இதுவரைக்கும் அவங்க மெசேஜ் கேட்டது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. அன்னைக்கு ஃபுல் சர்வீஸ் அவங்க அட்டன் பண்ண வச்சுட்டாரு. அட்டன் பண்ண வச்சுட்டு சர்வீஸ் முடியும் போது காங்கிரிகேஷனை பார்த்து கேட்டார், இன்னைக்கு நம்முடைய சபையில சில விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்னாரு. ஜனங்க பார்த்தாங்க, எல்லாம் மூஞ்சி சுழிச்சாங்கடாது, இவங்களெல்லாம் போய் உள்ள குடிக்கிட்டு உட்கார வச்சிருக்கிறாரு இவரு என்று சொல்லி அவங்க அப்படியே ஜனங்களுக்கு அது பிடிக்கல, அது செஞ்ச காரியம் பிடிக்கல. இப்படி குஷ்டரோகிகள் எல்லாம் கூட்டு உள்ள உட்கார வச்சுட்டாரு, பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு சர்ச்சைக்குள்ள உட்கார வச்சுட்டாரு. இவரு அப்படியே முகத்தை சுழிச்சாங்க. அப்ப அவர் சொன்னார், நீங்க அப்படி முகத்தை சுழிக்க கூடாது, இவர்களை மாற்றமாக்கணும். இவங்க இதுவரைக்கும் யாரும் உங்களுக்கு தெரியும், வார வாரம் பிச்சை எடுக்கிறவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களை நல்லா தெரியும். இப்ப நம்ம ஒண்ணு செய்ய போறோம், இவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க வருவாங்க, இப்ப நம்ம ஒண்ணு செய்ய போறோம். இவங்களை நம்ம இனியும் நம்ம பிச்சைக்காரர்களை வைக்க போறது கிடையாது, இவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்க போறோம், பிச்சை கொடுக்க போறது இல்ல, இவங்களுக்கு நம்ம மனப்பூர்வமா உதவி செய்ய போறோம். இப்ப நான் ஒரு காணிக்கை எடுக்க போறேன், இந்த காணிக்கை பணத்தை இவங்களுக்கு நான் கொடுக்க போறேன் என்று சொல்லிவிட்டு இன்னொரு பாடல் ஒன்று பாடி சபையில் காணிக்கை எடுக்கப்பட்டது. அந்த காணிக்கை எடுக்கும்போது கிட்டத்தட்ட 3,500 ரூபாய் வந்துச்சான். இதுக்குடனே பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை 3,500 ரூபாய் அது அப்படியே சுருட்டி அவர்களை கொடுத்துட்டாங்க, பங்கிட்டுக் கொள்ளுங்கள். அப்போ வாசல் பிச்சை எடுத்திருந்தா கூட அவங்களுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைச்சிருக்காது. 3,500 ரூபாய் காணிக்கை வந்துச்சு, அதை அப்படியே எடுத்து அவளுக்கு கொடுத்தார். கொடுத்துட்டு சொன்னார், அடுத்த வாரமும் சொல்றேன், நீங்க வாங்க, வெளியில் இருக்கக்கூடாது, உள்ளே வந்து உட்காருங்க, இதே போல உங்களுக்கு நான் காணிக்கை எடுத்து நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணார். அடுத்த வாரம் ஆச்சு, அதே போல வந்தாங்க, உள்ள வந்து உட்கார்ந்தாங்க, பாயில் உட்கார்ந்தாங்க, மறுபடியும் காணிக்கை எடுக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. இப்படி சில மாதங்கள் தொடர்ந்தது. தொடர்ந்த பிறகு ஒரு நாள் அவளை பார்த்து கேட்டார், இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டார். இந்த தெய்வ மனுஷனிடத்திலே இயேசு கிறிஸ்துவை அவளை கண்டாங்க, சொன்னாங்க, ஆமா நீங்க பிரசன்னிக்கிற இயேசு நான் தெய்வம், நான் ஒத்துக்கொள்ளுகிறோம். அப்ப ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுகிறீர்களா, கர்த்தருக்கு தொடர்ந்து பின்பற்றுவீங்களா, எடுத்துக்கொள்ளுகிறோம். அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தார், அவர்களை சபையிலே ஏற்றுக்கொண்டார். இது நடந்த சம்பவம் சென்னையிலே ஒரு சிஎஸ்ஐ சபையில நடந்த சம்பவம். இது எதுக்காக சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் பிச்சைக்காரர்களை நேசிக்கிறார், அவங்க நேசிக்கிறார், சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் நேசிக்கிறதான நபர்களை நாம் என்ன செய்யக்கூடாது, புறக்கணிக்க கூடாது. கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்வது நல்லது. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் கோத்தகிரியிலே ஒரு கூட்டத்தில் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டேன். இதுவரைக்கும் என் லைஃப்ல அந்த கூட்டம் மட்டும் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. எனக்குமே அந்த கூட்டம் பிச்சைக்காரர்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு கூட்டம். அது சாதாரண சும்மா அப்படி வச்ச ஒரு கூட்டம் கிடையாது, ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்து நடத்தின கூட்டம் இல்லை, ஒரு பெரிய ஒரு கல்யாண மண்டபம் எடுத்து அங்க வந்து பிச்சை அந்த ஏரியாவில் அந்த ஹோல் ஏரியா கோத்தகிரி சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா பிச்சைக்காரர்களுக்கும் அதுக்கு முன்னாலேயே போய் கேதர் பண்ணி அவங்களை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. நான் அந்த ஹால் நுழைஞ்சு பார்த்துறேன், ஏறக்குறைய 1,500 பேர் உட்காரக்கூடிய பெரிய மண்டபம் ஃபுல்லா நிறைஞ்சிருந்துச்சு பிச்சைக்காரர்கள். 1,500 பிச்சைக்காரர்கள் எங்கிருந்து அவங்க அவங்களை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. எல்லா இடங்களிலும் போய் அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து அந்த டேட்ல வாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், துணி கொடுப்போம் என்று சொல்லி அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஹால் அப்படியே நிறைஞ்சிருந்தது, 1,500 பேர்கிட்ட நிறைஞ்சிருந்துச்சு. அந்த கூட்டத்தில் போய் நான் ஸ்டேஜில் உட்கார்ந்தேன், என் இருதயம் உடைஞ்சது. பரிசு பாவன அப்படியே பாரப்படுத்தினா உண்மையில் இப்பதான் அழுகிறேன். அங்க இருந்த ஜனங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு பிரசங்கிக்கும்போது அந்த காரியத்தை நான் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அவ்வளவு நல்லா உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டாங்க, எல்லாருமே பிச்சை எடுத்துருந்தவன் தான். அத்தனை பேருக்கும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டு ஒப்பு கொடுக்க கேட்கும்போது எவ்வளவு பேர் எழுந்து தங்க வாழ்க்கை கர்த்தருக்கு அர்ப்பணிச்சாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பெட்ஷீட் கொடுத்தாங்க, நல்ல பிரியாணி சாப்பாடு கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் துணி கொடுத்தாங்க. அந்த கூட்டம் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு கூட்டமா இருந்துச்சு. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் அவர்களை நேசிக்கிறதுனால இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்ய வைக்கிறார். சரி, இதெல்லாம் நம்ம வெளி சம்பவம். இப்ப நம்ம பைபிள்குள்ள மட்டும் கொஞ்சம் சில வாரி காரியங்களை கவனிக்க போறோம். இந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரனை பார்த்தோம், அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில். இவன் எருசலேமிலே தேவாலயத்தில் அலங்கார வாசல், அதற்கு 12 வாசல்கள் உண்டு. அதில் அலங்கார வாசல் என்று சொல்லப்படுகிறதான பிரதான வாசலில் இவன் பிச்சை எடுக்கிறது வழக்கம். ஏன்னா பிரதான வாசல் எல்லாம் நிறைய ஜனங்கள் உள்ள வந்துட்டு போவாங்க. அப்படி இருக்கிறதுனால இவன் அந்த பிரதான வாசலில் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறான். ஏன்னா அங்க நிறைய அங்கதான் நிறைய பணம் கிடைக்கும். இவனுக்கு தேவை பணம். இவன் ஒரு சாதாரணமான பிச்சைக்காரனா எனக்கு தெரியல. இவன் ஒரு ப்ரொஃபஷனல் பிச்சைக்காரன். பிச்சைக்காரர்களிலேயே வெரைட்டி இருக்குது. தேவைக்காக பிச்சை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, வறுமையிலே தேவைக்காக பிச்சை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, பிச்சை எடுக்கிறதை ஒரு ப்ரொஃபஷனலா வச்சு பிச்சை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்க நம்பினால் நம்புங்கள், பிச்சைக்காரர்களுக்கு யூனியன் இருக்குது. சிட்டியில மெட்ராஸ்ல நடக்கும் உண்மையை சொல்றேன். பிச்சைக்காரர்களுக்கு யூனியன் இருக்குது, அசோசியேஷன் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஏரியா வைஸ் பிரிச்சு அவங்க அசோசியேஷன் கூடுகிறாங்க. கூடி இந்தந்த ஏரியால நீ பிச்சை எடுக்கணும் என்று சொல்லி அலாட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சிஸ்டமேட்டிக்கா ப்ரொஃபஷனலா பிச்சை எடுக்கிறாங்க. இது உண்மை, நான் சொல்றது உண்மை, ஜோக் இல்ல, உண்மை. இது ஜூனியர் விகடன்ல கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்டிகளை நான் வச்சு நான் சொல்றேன். அவங்க பக்காவா சர்வே எடுத்து கொடுத்த ஒரு ஆர்டிகள் வச்சு நான் சொல்றேன். அப்ப பார்க்கும் பொழுது இப்படி இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா சிட்டியில மெட்ராஸ்ல நடந்துட்டு. இந்த பிச்சைக்காரனை குறித்து நான் வாசிக்கும் பொழுது என்னோட ப்ரொஃபஷனல் பிச்சைக்காரன், தொழில் ரீதியாக செய்தவன். நான் நினைக்கிறேன் இவன் ஒரு கண்டிப்பாய் வறுமை நிமித்தம் பிச்சை எடுத்தவனா இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த பிச்சைக்காரனை பொறுத்த மட்டும் இல்ல சொல்றேன், வறுமை நிமித்தம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுத்தவனா இருக்கும் காரியம் இருந்திருக்காது. இந்த சூழ்நிலைகளை கவனித்து பார்க்கும் பொழுது கண்டிப்பா அப்படி இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவத்தையும் என் வாழ்க்கையில் நான் கண்ட இன்னொரு சம்பவத்தையும் நான் கனெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு அது புரியுது. இப்ப நம்மளுக்கு அது என்னன்றது சொல்றேன். 2வது வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியை பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்கள் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். இல்லையா, இவன் தாயின் வயிற்றிலேயே சப்பானியாய் பிறந்தவன், பிறக்கின்றது கால் விளங்காதவன். இவன் பிச்சை எடுக்கிறதற்கு தினமும் காலையில் இவனை சுமந்துட்டு வருவார்கள். ஒன்றுக்கு மேற்பட்டவங்க, அட்லீஸ்ட் 2 பேராவது அவன் என்ன செஞ்சிருப்பாங்க, தூக்கி சுமந்து கொண்டு வந்து அலங்கார வாசல்ல இறக்கி விட்டுட்டு போவாங்க. சாயங்காலம் ஆச்சுனா திரும்பி வந்து அவனை தூக்கி கொண்டு போய் அவனுடைய வீட்டில் விட்டுருவாங்க. சரியா, இது டெய்லி நடக்கிற விஷயம். இவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிற குறிப்பு டெய்லி நடக்கிற விஷயம். யாராவது ஆதாயம் இல்லாமல் இவனுக்கு இந்த வேலையை செய்வாங்களா? நான் கேட்கிறேன். இவன் ஒரு பிச்சை எடுக்கிறான். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரனுக்கு கொஞ்சம் தூக்கி கொண்டு இறக்கி விட்டா ஓகே. தினந்தோறும் 2 பேர், ஒன்றுக்கு மேற்பட்டவங்க வருவார்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட குறைஞ்சது 2 பேர் இவனை சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்தின் வாசல் இறக்கி விடுறாங்க. அவன் பகல் முழுவதும் பிச்சை எடுக்கிறான். சாயங்காலமான பொழுது அவனை தூக்கி கொண்டு போய் தன் வீட்டிலே அவனுடைய வீட்டிலே இறக்கி விட்டுறான். இது நடக்குது. யாராவது இலவசமா இந்த காரியத்தை டெய்லி செய்வாங்களா? சான்ஸே கிடையாது. They were paid. என்ன பொறுத்தவரைக்கும் அதான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு இவன் பணம் கொடுக்கிறான். அவனை கொண்டு வந்து இந்த தேவாலயத்தின் வாசலில் இறக்கி விடுகிறதற்கும் அவனை திரும்ப கொண்டு போய் வீட்டில் இறக்கி விடுகிறதற்கும் அவர்களுக்கு இவன் பணம் கொடுக்கிறான். டிராவலிங் அவனை கொண்டு வந்து இறக்கிறதுக்கும் கொண்டு போய் விடுறதுக்கும் கண்டிப்பாக கொடுத்திருக்கணும். இன்றைக்கு பிச்சை எடுக்கிறவர்கள் எல்லாம் உண்மையிலேயே தரித்திரர்கள் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். சில மாதங்களுக்கு முன்பதாக நான் ஹிந்து பேப்பர்ல ஒரு சின்ன நியூஸ் படிச்சேன். ஒரு மசூதி முன்பதாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன், அவன் ஒரு கையில் ஒரு பை வைத்திருந்தான். பை வைத்திருந்தவன் அவன் ஒரு மாதிரி அந்த பையன் இறுக்கி இறுக்கி பிடிச்சிட்டே வந்திருக்கிறான். அப்ப சிலருக்கு டவுட் வந்திருக்கு, இவனுமோ ஒரு மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு யாரோ டவுட் பட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இவன் ஒருவேளை போதைப் பொருள் கடத்துறவனோ அல்லது ஏதோ தீவிரவாதத்துக்கு சம்பந்தமானவனோ என்று சொல்லி கொஞ்சம் டவுட் பட்டு யாரோ போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தன் டவுட்டா தெரியுது, உண்மையிலே பிச்சைக்காரன் அவர் பைய வச்சுட்டு மறைச்சு மறைச்சு பிடிச்சிட்டு வந்திருக்கிறான். உடனே போலீஸ் நேரம் வந்து பிடிச்சிட்டாங்க. அவன் பிடிச்சு எடுத்து பார்த்தா ரியல் பிச்சைக்காரன் தான். சரி, பைய திறந்து பார்த்தா 950,000 ரூபாய்க்கான பிக்சட் டெபாசிட் ஃபார்முலா இருந்துச்சு. 2,50,000 ரூபாய் கேஷ் இருந்துச்சு உள்ள. உங்ககிட்ட இருக்குதா 900,000 ரூபாய்? யார் பிக்சட் டெபாசிட் வச்சிருக்கிறீங்க? யார் 2,00,000 ரூபாய் கேஷ் வீட்டில் வச்சிருக்கிறீங்க? நம்ம தான் பிச்சைக்காரர். அந்த பையில 2,00,000 ரூபாய் கரன்சி இருந்துச்சான். 950,000 ரூபாய்க்கு பேங்க்ல டெபாசிட் பண்ணதான பிக்சட் டெபாசிட் வச்சிருந்தானா? அப்புறம் போலீஸ் டவுட் பட்டாங்க, இவ்வளவு பணம் இவனுக்கு எப்படி வந்துச்சு? இவன் ஒருவேளை கள்ள கடத்தல் காரணம், போதைப் பொருள் கடத்தினா, எப்படி இவங்க இவ்வளவு பணம், எப்படி இவன் இவ்வளவு பிக்சட் டெபாசிட் பண்றான்? உடனே அவனை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. இவ்வளவு பணம் இருக்குது எப்படி கொண்டு போயிட்டு தரவா? அவனை சுற்றிலும் இருக்கிற காடுகள் எல்லாம் தரவா விசாரிச்சு பார்த்தா அவன் ரியலா அவன் பிச்சை எடுக்கிறது அவனுடைய தொழில். வேற எப்படியோ அந்த பணம் வந்திருக்குமோன்னு திருவி திருவி என்ன விதத்துல கண்டுபிடிக்க பார்த்தா கடைசி நல்ல போலீஸுக்கு கிடைச்சது நியூஸ் தான், அவன் பிச்சை எடுக்க அவளை சம்பாதிச்சிருக்கிறான். போலீஸ் ஒண்ணுமே செய்ய முடியல, விட்டுட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. ஏமாந்தான் போனாங்க, போலீஸ் ஏமாந்தான் போனாங்க. அவன் திருட நினைச்சு ஆக்சுவலா பிச்சை எடுத்திருக்கிறான். பிச்சைக்காரர்கள் யாருமே வறுமையானவர்கள் கிடையாது, புரிதலா? ஏழ்மையானவர்கள் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது. இன்னைக்குலாம் இதெல்லாம் இன்னைக்கு ரீசெண்டா நடந்த நியூஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவனை ரெண்டு பேர் கொண்டு விடுறாங்கன்னா சும்மா யாரும் கொண்டு வந்து மாட்டாங்க. அவனுக்கு இவன் டெய்லி கொண்டு கொண்டு போய் விடுறதுக்கும் கொண்டு வந்து விடுறதுக்கும் பணம் கொடுத்துருப்பான். அவ்வளவு கலெக்ஷன் அவனுக்கு கிடைச்சிருக்கும். அவனுக்கு கிடைக்கிற கலெக்ஷன்ல ஒரு அமௌண்ட் அவனுக்கு கொடுத்துருப்பான். தெரியுமா, இன்னைக்கு பிச்சைல வெரைட்டி இருக்குது. இந்த ரோட் இன்னைக்கு டிராபிக் வண்டி ஓட்டிட்டு போறீங்கன்னா சிக்னல்ல பாத்தீங்கன்னா சில பெண்கள் கையில குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை எடுப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அது அவங்களுடைய விஷயம் கொண்டு நினைக்கிறீங்களா? கிடையாது. அந்த குழந்தைகளை 100 ரூபாய் வாடகைக்கு எடுத்துட்டு வராங்க. அது அவங்க குழந்தை கிடையாது. அந்த குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வாடகை கொடுத்து அதோடைய பெற்ற வேற எங்க இருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய குழந்தைக்கு சம்பாதிக்க விட்டுட்டாங்க. அந்த குழந்தையை இவங்க வீட்டு கொடுத்து பிச்சைக்காரி இவங்க வீட்டு கொடுத்தா 100 ரூபாய் சாயங்காலம் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால அந்த குழந்தை 100 ரூபாய் வாடகைக்கு எடுத்துட்டு வந்து அந்த குழந்தை வச்சு என்ன செய்யறாங்க, அந்த சிக்னல் நின்று எகச்சக்கம் பிச்சை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அதன் மூலமாய் பல 100 ரூபாய்களை சம்பாதிச்சு 100 ரூபாய் அந்த உண்மையான பிச்சை கொடுக்குறாங்க. இது உண்மை, இது நான் சொல்றதெல்லாம். அப்போ பிச்சை எடுக்கிறது நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இது வந்து இதெல்லாம் உண்மையிலேயே வறுமையில் உள்ளவங்க கிடையாது, தரித்திரர்கள் கிடையாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, இங்க நிறைய டெக்னிக் இருக்குது. அப்போ இவன் சொல்லுகிறேன், இது நிச்சயமாகவே ஒரு ஏழ்மை நிலைமையில் இருந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிச்சைக்காரனா இருக்க வாய்ப்பே கிடையாது. இவன் கொண்டு வந்துட்டு கொண்டு போயிருக்கிறான். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, இது வந்து ஒரு ஒரு 25 ல் 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். நான் 9 வருஷத்துக்கு முன்னால் நான் ஸ்கூல்ல படித்துக் கொண்டிருந்த காலத்தில் நான் ட்ரெயின்ல நின்று பார்க்க ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏற போவேன். அப்ப அந்த இடத்துல ஒரு கைகால் பேரலைஸ் ஆன ஒரு மனுஷன், அவனுக்கு வந்து போலியோ அட்டாக் ஆனது, ரெண்டு கால்களும் முடமாயிருக்கும், போலியோ அட்டாக் ஆன மனுஷன். அவன் வந்து இந்த டிக்கெட் கவுண்டர் கிட்ட எடுப்பான், காலையில் பார்க்கும்போது டிக்கெட் கவுண்டர் இருப்பான், சாயங்காலத்தில் அந்த நியூபார ஸ்டேஷன்ல ஒரு கல்லு படிக்கிட்டு இருக்கும், அந்த கல்லு படிக்கிட்டு கிட்ட உட்காந்துட்டு இருப்பான். நான் போகும்பொழுதெல்லாம் பார்ப்பேன், விக்கி வீரர் துணி நினைக்கிறேன் சிரிக்கிறார். அவன் அங்கே இருப்பான், அந்த கல்லு படிக்கிட்டு கிட்ட இருப்பான். அவனுக்கு நான் பார்க்கும்பொழுது அவனை காலையில் வந்து ஒரு வண்டி சைக்கிளில் வந்து ட்ரை சைக்கிளில் கொண்டு அவனை இறக்கி விடுவாங்க. அவனுடைய மனைவி வந்து தள்ளிட்டு வருவாங்க, இறக்கி விடுவாங்க, விட்டுட்டு சைக்கிள் எடுத்துட்டு போயிடுவாங்க. அவன் அங்கேயே உட்காந்து ஒரு ஷீட் போட்டு உட்காந்து பிச்சு எடுத்துட்டு இருப்பான். நிறைய நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன், அவனுக்கு ஜனங்க ஒரு அப்பெல்லாம் 5 பைசாவே வேல்யூ, ஒரு 5 பைசா அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. சிலர் ஒரு 1 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த நாளில் 1 ரூபான்றது பெரிய அமௌண்ட். 1 ரூபாய் பிச்சைன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட். 30 வருஷத்துக்குனால 1 ரூபான்றது பெரிய அமௌண்ட். 5 பைசாவே பெரிய விஷயம். அப்போ அப்படி இருக்கும்போது சிலர் 1 ரூபாய் கொடுப்பாங்க, சிலர் 2 ரூபாய் கொடுப்பாங்க. ஆச்சரியமா, இவனுக்கு 1 ரூபாய் கொடுக்குறாங்களே, ரெண்டு ரூபாய் கொடுக்கிறாங்களே, நம்ம பாக்கெட் மணி அப்ப ஒரு ரூபாய் தான் இருக்கும் ஒரு நாளைக்கு. அப்ப இவளுக்கு இவ்வளவு ஒரு ரூபாய் கொடுக்கிறாங்களே, அப்ப நான் ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் ஒரு காலத்துல போனும்போது அந்த பிச்சைக்காரனை குறித்து நியூஸ் நான் அறிந்தேன். அந்த பிச்சைக்காரன் பண்ண சொல்லிட்டு மதியானத்தை நான் பார்ப்பேன் சொல்லி மதியானம் வரும்போது பார்ப்பேன், வீட்டுல இருந்து ஒரு பேஸ்கட்ல கேரியர், இவ்வளவு பெரிய கேரியர்ல ஸ்டீல் கேரியர்ல சாப்பாடு வரும், வாழைகள் எல்லாம் ஒண்ணு சூட்டி வச்சு பெரிய இவ்வளவு பெரிய டிஃபன் கேரியர்ல வீட்டுல சுட சுட மதியானம் கரெக்டா சூடா சாப்பாடு வரும். அவன் அங்க உட்கார்ந்து அந்த டிஃபன் கேரியர் எடுத்து சாப்பிடுவான், சாப்பிட வச்சு அந்த டிஃபன் கேரியர் எடுத்துட்டு போயிடுவாங்க. இது டெய்லி நடக்கும், இது நான் நிறைய முறை பார்த்திருக்கிறேன். அப்புறம் அவனை குறித்து விசாரித்து பார்க்கும்போது அந்த ஒரு ரூபாய் எல்லாம் கொடுக்கறாங்க பாருங்க, அவங்கள வேற யாரும் இல்ல, இந்த பிச்சைக்காரன்ட்ட வட்டிக்கு வாங்கினவங்க. இவனுடைய சம்பாதியத்தில் நிறைய பேருக்கு வட்டிக்கு பணம் கொடுத்திருக்கிறான், அவன்கிட்ட வட்டிக்கு வாங்கினதான கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க, இவன் கிட்ட பிச்சை எடுத்திருக்கிறாங்க, கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க. அவனுக்கு சூளைமேட்டு பக்கத்தில் சொந்த வீடு இருக்கிறது, நிறைய வீடு வாடகைக்கு விட்டு இருக்கிறான், வாடகை ஏகப்பட்ட பணம் வந்துட்டு இருக்குது, ஒரு அடுக்குமாடி வீடு அவனுக்கு இருக்கிறது, வாடகை நிறைய வந்துட்டு இருக்குது, ஏராளமான பணத்தை வட்டிக்கு விடுகிறான், அவ்வளவு வசதியான ஆள் அவன். ஆனா தன்னுடைய ப்ரொஃபஷன் பிச்சை எடுக்கிறதை அவன் பிச்சை எடுத்துட்டு, இதெல்லாம் கண்ணால கண்ட உண்மைகள். நான் சொல்றது எல்லாம் உண்மையான சம்பவம். இதிலிருந்து பார்க்கும்போது இந்த மனுஷனும் அப்படிப்பட்டவனா தான் இருந்திருக்கணும். ரெண்டு பேர் கொண்டு விடுறாங்க, ரெண்டு பேர் அவனை திருப்பி கொண்டு போய் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாயங்காலம் சேர்த்துடுறாங்க. அப்ப அவங்களுக்கு அவன் நிச்சயமாய் பணம் கொடுத்து தான் அவர்களை வேலைக்கு அமர்த்தி இருக்க வேண்டும். இவனுடைய ஸ்டாஃப்ஸ் அவங்க ரெண்டு பேரும், இந்த பிச்சைக்காரனுடைய ஸ்டாஃப்ஸ் இவனுடைய வேலைக்காரர்கள் அவங்க. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய நோக்கம் எல்லாம் பணம் தான், வேற எந்த ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு நோக்கம் மேல வெறும் பணம் தான், வேற எதுவுமே நினைக்க மாட்டான். அப்படி இருக்கும்பொழுது எல்லார்டையும் பணமாகிறவன் பேதிலும் யோவான் வராங்க, அவங்க கிட்ட ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி நேற்றான். அப்ப பேதில் சொல்றாரு, எங்களை நோக்கிப்பார், எங்களை நோக்கிப்பார். உடனே அவன் சில வித்தியாசமா இருக்கிறாங்களே, தேவ பக்தியா தெரிகிறாங்களே, வேற மாதிரி நோக்கி பார்க்கல. அவன்கிட்ட ஏதாவது கிடைக்குமான பிச்சை தான் எதிர்பார்த்து நோக்கி பார்த்தான். நோக்கி பார்க்கறதுலயும் அவனுக்கு நோக்கம் வேற இல்லை, அதே நோக்கம் தான். அவனுக்கு தேவை பணம் தான், அவனுக்கு தெரிஞ்சதுலாம் பணம் தான், பணத்தை தவிர வேற அவனுக்கு ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. அப்போ ஏதாவது கிடைக்கும் தான் நோக்கி பார்த்தான். பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, உன்னோட நாங்க மோசமான பிச்சைக்காரர் இருப்பா, முடியாது. வெள்ளியும் பொண்ணெல்லாம் வீட்டில் வச்சிருப்பேன், ஆனா வெள்ளிகிட்ட வெள்ளியும் கிடையாது, பொண்ணும் இல்லை. ஆனா அதை விட விசேஷமான ஒன்று எங்கிட்ட இருக்கிறது, எங்கள் இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார். நசரேனா என்னிடத்தில் இருக்கிறது உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேனாக இயேசு நாமத்தில் எழுந்து நடன. சொன்னவுடனே அவன் எழுந்தான், நடந்தான், குதித்தான், குதித்து துதித்தான், துதித்து தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அது வரைக்கும் அவனுடைய மென்டாலிட்டி எல்லாம் பிச்சையா இருந்துச்சு, அது வரைக்கும் அவனுடைய ப்ரொஃபஷன் பக்கா ப்ரொஃபஷனல் பிச்சைக்காரனா இருந்தான், அது வரைக்கும் அவனுடைய நோக்கம் எல்லாம் பணம் தான் இருந்துச்சு, வேற ஒண்ணுமே அவனுக்கு நோக்கமா இல்ல. இவங்க கிட்ட கூட பிச்சையை தான் எதிர்பார்த்தான், வேற ஒண்ணுமே எதிர்பார்க்கல. ஆனாலும் அந்த சம்பவம் அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தவுடனே தன்னை அவன் மாற்றிக்கொண்டான். அதுக்கு பிறகும் சுகத்தை வாங்கிட்டு மறுபடியும் காலம் அடிச்சுட்டு சப்பானி மாதிரி அவங்க உட்காந்து பிச்சை எடுக்கல. நிறைய பேர் இருப்பாங்க, நீங்க தெரியல, நான் வெளியூர்கள் அடிக்கடி டிராவல் பண்ணும்போது பார்ப்பேன், சில என்ன செய்வாங்க, போய் கால் முடிச்சு போய் தேய்ச்சிக்கிட்டே வருவாங்க தெயிலுக்குள்ள. நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்க தெரியல, வெளியூர் போறதெல்லாம் பார்ப்பேன், தேய்ச்சிட்டே வருவாங்க, கையில் ஒரு சின்ன ஒரு தொடப்பு வாரி கொண்டு வச்சிருப்பாங்க, ஜனங்க போறதுதான் வேர்களில் குப்பை குப்பைகளை தொடைப்பாங்க, தொடச்சிட்டு பிச்சை வைப்பாங்க. நான் வந்து நிறைய பேர் ஐயோ பாவம் கால் மூணம் போடுங்க, ஏன்னா தேய்ச்சி தான் நடந்து வர மாட்டாங்க, தேய்ச்சிட்டே தான் போவாங்க. அது வரைக்கும் அதுக்கு அரசு வரைக்கும் போவாங்க, அப்புறம் குடுக்கணும் எழுந்து குடுக்கணும்னு அடுத்து போயிருப்பாங்க. ஜனங்களை சப்பானி மாறி ஏமாத்தி பிச்சை எடுப்பாங்க, கால் நல்லா மடிச்சு தேய்ச்சிட்டே போவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்க. இவன் கூட சுகமான பிறகும் நாளைக்கு மறுபடியும் காலம் மடிச்சு உள்ள உட்கார்ந்துட்டு திரும்பி பிச்சை எடுத்து உட்கார்ந்துருக்கலாம் இல்ல, எனக்கு நல்ல பணம் கிடைக்குது இல்ல, மறுபடியும் காலம் மடிச்சுட்டு பிச்சை எடுத்து உட்கார்ந்துருக்கலாம் யாருக்கும் தெரியாம. ஆனால் அவன் அப்படி செய்யல, எழுந்தான், குதிச்சான், துடிச்சான், தேவாலயத்துக்குள்ள போயிட்டான், வெளியே இருந்தவன் உள்ளே போய்விட்டான். அப்ப அவனுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்தவுடனே தன்னுடைய பழைய காரியத்தை விட்டுவிட்டு கர்த்தருக்காய் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான். இது ஒரு நல்ல விஷயம். அந்த சம்பவம் அவனுக்கு அற்புதம் நடக்கிற வரைக்கும் அவன் ஒரு மோசமான மென்டாலிட்டி உள்ள ஆள்தான். ஆனால் தன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது அவன் தன்னை மாற்றிக்கொண்டான். இன்றைக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார், அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க நினைக்கிறார். ஒரு முறை நான் திருச்சியிலே ஒரு சபையிலே பிரசங்கிக்கிறதற்காக கன்வென்ஷன்ல பேசுறதுக்காக போயிருந்தேன். அப்பொழுது அந்த போதவருடைய வீட்டிலேயே மேலில் மாடியிலே எனக்கு ஒரு அறை கொடுக்கப்பட்டிருந்தது. நான் அங்கே தங்கியிருந்தேன், மூன்று நாட்களும் அங்கே தங்கியிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை காலையாச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையான பிறகு ஒரு சகோதரன் வந்தார், சுறுசுறுப்போடி வந்தார். வந்து அங்கிருக்கிறதான ஸ்பீக்கர்லாம் அந்த பாஸ்டருடைய வீட்டில் பெரிய பெரிய ஸ்பீக்கர் அம்பிளிஃபையர்லாம் இருந்துச்சு. ஒரு லாரி வந்து நின்றுச்சு. உடனே ஸ்பீக்கர்லாம் வேகமாக தூக்கி கொண்டு போய் அங்கே இறக்கினாரு. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணாரு. எல்லாத்தையும் அந்த ஆம்பிளிஃபையர்லாம் ஏற்றினார், லாரியில் ஏற்றினாரு. சுசு கடகன் கொண்டு போய் இறக்கினாரு. மறுபடியும் வந்தார், சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டே இருந்தார். அப்போ நான் அதை என்னோட ரூமில் உட்காந்து நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். யார் அந்த உள்ள சுறுசுறுப்பாக செய்வேன். அப்ப நான் தான் கெஸ்ட் ஸ்பீக்கர், அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு ரெண்டு நாள் அதுக்கு முந்தின நாள் அவர் வரல, கூட்டத்துக்கு வரல. ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் அவர் வராரு. வந்த உடனே நாங்க உட்கார்ந்துருக்கிறத பார்த்து நான் தான் அங்க வந்திருக்கிற கெஸ்ட் ஸ்பீக்கர் தெரிஞ்சுக்கிட்டார். அப்ப எல்லாத்தையும் அடிக்கல தன்னுடைய வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ரூமுக்கு முன்னால வந்து நின்னாரு. வந்துட்டு, ஐயா நீங்க தான் பிரசங்கி வந்திருக்கிறீங்களா அப்படின்னா. ஆமா பிரதர், நான் உங்களோட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னாரு. ஆ சரி வாங்க, எனக்கு உட்கார வச்சு பேசுனேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அவர் சொன்னாரு, ஐயா இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில கத்தர் அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு காலத்துல நான் ஒரு பிச்சைக்காரையா அப்படின்னாரு. நல்ல பான்ஷன் போட்டு டீசென்டா இருந்தார். நான் ஒரு பிச்சைக்காரையா நானு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவர் தெருவு காமிச்சாரு, இந்த தெருவில் நான் இந்த தெருவிலாம் நான் பிச்சை எடுத்திருந்தேயா அப்படின்னாரு. அவங்க குப்பைத்தொட்டி காமிச்சாரு, ஐயா அந்த குப்பைத்தொட்டியில விழுக்கிறதால நான் எடுத்து சாப்பிட்டு இருந்தேயா, இந்த தெருவில் தான் நான் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். எல்லா இடத்துல பிச்சை எடுத்துருந்ததுல நான் பிச்சைக்காரா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் இப்படி பிச்சை எடுத்துட்டு இந்த போதை வீடு வாசல் வரும்பொழுது உடனே அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இன்னைக்கு சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி சர்ச்சுக்கு போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சர்ச்சுக்கு போய் உட்காந்தையா. சர்ச்சுக்கு போய் உட்காந்தோடனே எனக்கு எல்லாமே பிடிச்சது. உடனே இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையிலே நான் ஏற்றிக்கொண்டேன். கூட்டத்தில் போய் உட்காந்தோடனே இயேசு கிறிஸ்துவை நான் கேள்விப்பட்டேன், ஏற்றுக்கிட்டேன். உடனே அப்படின் தெரிஞ்சு நம்ம எவ்வளவு மோசமா இருந்துட்டு இருக்கிறோம். உடனே இந்த சபையார், நீ இப்படி இருக்க கூடாதுன்னு பேரவர் சொன்னாரு. உடனே எனக்கு நல்ல டிரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. டிரெஸ் வாங்கி கொடுத்தா இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிச்சு வார வாரம் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் எனக்கு நல்ல டிரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதன் பிறகு நீ இப்படி பிச்சை எடுக்க கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்ப நான் திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போய் நான் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறையா. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனா வேலைக்கு போக மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனா எல்லாம் எனக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என் கத்தருடைய வேலை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு காலையிலேயே வந்தாரு. இங்களுக்கு ஸ்பீக்கர்லாம் எடுத்துட்டு போறாரு. அவர் மண்டபத்தில் தான் கல்யாணம் சர்ச்சை நடக்குது. கொண்டு போய் அங்க இறக்குறாரு, அங்க செட் பண்றாரு, மறுபடியும் எடுத்துட்டு வர்றாரு, குழந்தை இறக்குறாரு. ஃபுல்லா அங்க ஆக்டிவா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் சொன்னார், அவர் பிச்சைக்காரன், ஒரு காலத்தில் நான் ஒரு பிச்சைக்காரன், ஆனால் இயேசு எனக்கு மறுவாழ்வு கொடுத்து இன்னைக்கு அவருக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்போ கர்த்தர் பாருங்க, இவர்களுக்கு ஒரு நல்ல மறுவாழ்வை கொடுக்கிறார். அதனால என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, அவங்களுக்காக நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார், அவர்களுக்கு உதவி செய்யணும். ஆனா அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஃப்ராடு பிச்சைக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது நல்லவங்களை விட கெட்டவங்க ஏமாத்துக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது உண்மைதான். கவனிச்சுதான் நம்ம என்ன செய்யணும், உதவி செய்யணும். தவறான நாட்களுக்கு நிறைய பேர் பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னா தெளிவார்த்தம் கஞ்சா அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. அதனால வந்து கவனித்து நம்ம செய்யணும். அதெல்லாம் காரியங்களா இருக்கு. சரி போகட்டும். அப்ப இந்த முதல் பிச்சைக்காரன் அவனுடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்திலிருந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிச்சைக்காரன், ஆனாலும் அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்த பிறகு அவன் நல்ல மனிதனாய் தேவபக்தி உள்ளவனாய் மாறிப்போனான். இரண்டாவது இன்னொரு பிச்சைக்காரனுக்கு போவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:46-52 வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:46 வாசிப்போம்.
பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது பிலேயின் மகனாகிய பர்திமேயு என்கிற
ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசீனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே
தாவீதின் குமாரனே
எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அடக்கினார்கள்.
அவனோ
தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, விடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே,
நான்
பார்வை அடைய வேண்டும் என்றான்.
இயேசு அவனை நோக்கி
நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து
வழியிலே
இயேசுவுக்கு பின் சென்றான்.
இரண்டாவது நாம் பார்க்கிற பிச்சைக்காரன் பர்திமேயு. இவன் ஒரு குருட்டு பிச்சைக்காரன். பிறவியிலேயே கண் பார்வை இல்லாத ஒரு மனுஷன். பிறக்கும் பொழுதே கண்கள் இல்லாதவன். இவன் தேவாலயத்தின் வாசல் இல்ல, தெரு ஓரத்தில் பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷன். எரிகோ பட்டணத்தின் வாசலில் தெருவிலே ஓரத்தில் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறது இவனுடைய தொழில். இவன் வறுமை நிமித்தம் பிச்சை எடுக்கிறான். கண்களில் பார்வை கிடையாது, அதனால வேற வேலை செய்ய முடியாது. இவன் பிச்சை எடுக்கிறான். இவனுக்கு மாம்சீக கண்கள் தான் குருடா இருக்கிறதே தவிர ஆவிக்குரிய கண்கள் இவனுக்கு தெளிவாக இருந்திருக்கிறது. இவனுக்கு மாம்சத்தில் இவனுக்கு பார்வை இல்லை, ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் இவன் ஒரு பார்வை உள்ள ஒரு மனுஷன். இவன் பிச்சை எடுக்கிறவனா இருந்தாலும் அந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறவான சம்பவங்களை அவன் கேள்விப்பட்டான். இவன் பிச்சை எடுக்கிறவனா இருந்தாலும் வேத பிரமாணங்களை அறிந்தவனா இருந்திருக்கிறான். வேதத்தை அறிந்தவனா இருந்திருக்கிறான். எப்படி? அந்த நாட்களிலே மிகவும் பிரசித்தமாய் பேசப்பட்ட விஷயம், அந்த நாட்களிலே அதிகமாய் ஜனங்களுக்குள் பேசப்பட்ட விஷயம் இயேசு கிறிஸ்து. அந்த டாபிக் தான் இன்னைக்கு ஜனங்களுக்கு ரொம்ப இருந்துச்சு. அந்த 3.5 வருஷங்கள் அவர் ஊழியம் செய்த காலங்களில் இயேசு கிறிஸ்து ரொம்ப பிரபலமா இருந்தார். எங்கு பார்த்தாலும் அவரை குறித்த பேச்சு. நல்லாவும் பேசினாங்க, மோசமாகவும் பேசினாங்க. ஆக மொத்தத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஜனங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பலவிதமான கருத்துக்கள் இருந்துச்சு. இவன் குருடனா இருக்கிறான், இவனுடைய நெகட்டிவ் சைடு பாருங்க, இவன் குருடனா இருக்கிறான். ரெண்டாவது இவனுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஒரு பிச்சைக்காரனா இருக்கிறான். இவனை மதிச்சு யாரும் இவனுக்கு பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட இவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து தனக்கு கிடைச்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சிருக்கிறான். என்ன கேதர் பண்ணியிருக்கிறான்? இந்த இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர். குருடருக்கு இவரால் பார்வை கொடுக்க முடியும். இது இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்து கொண்டு போய் இவனுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ரெண்டாவது வேத பிரமாணங்களை அவன் அறிந்தவன். இந்த இயேசுவை கண்கள் நல்ல நிலைமையில் இருந்ததான யூதர்கள் கள்ளத்திற்கு தரிசியை பார்த்தாங்க இல்லையா? நல்ல பார்வை உள்ளவர்கள் இவரை கள்ளத்திற்கு தரிசியை பார்த்தாங்க. இவர் செஞ்ச அற்புதங்களை எல்லாம் கண்ணார கண்டுட்டு இவர் ஒரு கள்ளத்திற்கு தரிசி நினைச்சாங்க. ஆனா கண்கள் இல்லாத இவனும் இயேசுவை தாவீதின் குமாரன் என்று அறிந்து வைத்திருந்தான். அப்ப இவனுக்கு வேத பிரமாணம் தெரிந்திருக்கிறது. தாவீதின் வம்சத்திலே உலக ரட்சகர் தோன்றுவார். அந்த ரட்சகர் தான் இவர் என்பதை கண்கள் இல்லாதவனாக இருந்தும் இவன் அறிவிலே இவன் அறிந்து வைத்திருந்தான். அப்ப இவனுக்கு அவருடைய அற்புத வல்லமையை குறித்து தெரிஞ்சிருந்துச்சு. ரெண்டாவது இவர் யார் என்கிறது கண்கள் இருந்ததான வேத பிரமாணத்தை கற்றறிந்த வேத பாடகர்களுக்கு கூட தெரியாத காரியங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. வேதத்தை கரைச்சு குடிச்ச வேத பாடகர்களுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியல.
ஆனால் இவன் கண்ணு தெரியாத பிச்சைக்காரன், குருடன், சாதாரண பேச்சாமல் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறவன், இவனுக்கு இயேசு யாருன்னு தெரியுது. இவர் ஒரு தாவீதின் குமாரன்கிறான். எங்க போறான் பாருங்க, தாவீது வம்சத்திலே வந்ததான தேவ குமாரன் இவர், இவர் தான் ரட்சகர். இவ்வளவு தூரம் இவன் விஷயம் தெரிஞ்சவனா இருக்கிறான். இவன் சாதாரணமாய் ஜனங்கள்லாம் வருவர் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தனக்குள்ள கேட்டு அடக்கி தனக்குள்ள வச்சுட்டு இவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு அதுக்கு மேல போகிறதற்கு இவனுக்கு முடியாது, இவன் லெவல் அவ்வளவுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் இவன் கண்ணு தெரியாதவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் எரிவேவின் வாசல். அந்த நேரத்தில் ஜனங்கள் திரளாய் நடக்கிறதான சந்தடி சத்தம் கேட்குது. பெருங்கூட்ட ஜனங்கள் நடந்து போற ஒரு சந்தடி சத்தம். உடனே கேட்கிறான், யாரையும் கூப்பிட்டு கேட்கிறான், என்னது இவ்வளவு ஜனங்க போறாங்க, என்ன என்ன ஊர்வலம் நடக்குது, என்னது ப்ரொஃபஷனா ஏதாவது ஊர்வலம் நடக்குதா, என்ன நடக்குது, ஏதாவது போராட்டமா விசாரிச்சிருப்பான். சொல்லியிருப்பாங்க, இல்ல இயேசு கிறிஸ்து நடந்து போறார், இயேசு போறாருன்னு சொன்னாங்க. இயேசு போறாருன்னு சொன்னாங்க. அவனுக்கு இயேசு கிறிஸ்து போறான்னு அவன் கேள்விப்பட்ட உடனே அவன் எப்படி அட்ரஸ் பண்றாங்க பாருங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரே போறாருன்னு யாரும் சொல்லிக்கிட்டு, இயேசு கிறிஸ்து போகிறான்னு அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனா அவன் அவர் எப்படி அட்ரஸ் பண்ணி கொடுக்குறான், இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் அப்படின்னா. இவன் பார்த்துட்டான், ஐயோ நம்முடைய வாழ்க்கையில இந்த ரட்சகர் நம்ம லைஃப் இன்னைக்கு கிராஸ் பண்ணி போறாரு. இதுல பாத்தீங்கன்னா இவனுடைய வாழ்க்கையில் இது கிடைக்கிற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் பாருங்க. நான் மறுபடியும் இடத்துல வாசிக்கிறேன் பாருங்க, 46 வசனத்தில், பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள், அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது இந்த சம்பவம் நடக்குது. இயேசு கிறிஸ்து ரிட்டன் ஆகும்போது சம்பவம் நடக்குது. இந்த எரிகோவுக்கு இந்த வழியா தான் இயேசு கிறிஸ்து போயிருக்கிறாரு, போய் ஊழியத்தை செய்து முடிச்சுட்டு ரிட்டன் ஆகிறாரு. இயேசு கிறிஸ்து உள்ள போகும்போது ஒருவேளை இவன் எங்க போயிட்டான்னு தெரியல, ஒருவேளை எங்க சாப்பிட போனானு இங்க போயிட்டான், அந்த நேரத்தில் அவன் இல்ல. இப்ப அவர் ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்பி அதே ரூட்ல வராரு, அப்பதான் இந்த சம்பவம் நடக்குது. அப்ப இவன் லைஃப்ல இவனுக்கு ரெண்டு சான்ஸ் கிடைச்சிருக்கலாம், ஒரு சான்ஸ் மிஸ் ஆகி போச்சு, அவர் உள்ள போன சான்ஸ் மிஸ் ஆகி போச்சு. இப்ப அவன் லைஃப்ல ஒரே ஒரு சான்ஸ், இயேசு தன் வழியை கடந்து வருகிறதான ஒரே ஒரு வாய்ப்பு அவனுக்கு அவன் லைஃப்ல கிடைக்குது. முதல் சான்ஸ் போயிடுச்சு, அவனுக்கு கிடைக்கிற ஒரே வாய்ப்பு தன் வாழ்க்கையில தன்னை இயேசு கிறிஸ்து கடந்து போறாரு. அப்போ அந்த வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு, இவன் போய் பார்க்கறதுக்கு முடியாது, கண்ணு தெரியாதவன், நிறைய அவனுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவன் லைஃப்ல ஒரே ஒரு தடவை இயேசு கிறிஸ்து அவனை கிராஸ் பண்ணி போறாரு, அந்த வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நம்மளை கிராஸ் பண்ணி போறாரு. எப்படி? ஒரு தடவை இல்ல, ஒவ்வொரு நிமிஷம் கிராஸ் பண்றாரு. ஒவ்வொரு கூட்டத்திலும் இயேசு கிறிஸ்து நம்ம லைஃப் கிராஸ் பண்றாரு. இந்த மாலை ஆராதனையில் இயேசு கிறிஸ்து நம்ம லைஃப் கிராஸ் பண்றாரு, காலை ஆராதனையில் கிராஸ் பண்றாரு, நம்மளை கிராஸ் பண்ற ஆண்டவர். கிராஸ் பண்ணும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தன் லைஃப்ல கிராஸ் பண்றாரு, மிஸ் பண்ணிடுறாங்க, சான்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ் பண்ணிட்டு வாழ்க்கையே மிஸ் ஆகி மிசரபிள் ஆயிடுது கடைசியில். மிஸ் பண்ணிடுறாங்க, சான்சஸ் மிஸ் பண்ணக்கூடாது. புரிதுங்களா? நம்ம வந்து சர்ச்சில் உட்கார்ன்றது ஒரு வழக்கத்தின்படி நடக்கிற விஷயம் கிடையாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை செய்வதற்கு ஒரு சான்ஸ் இதெல்லாம். புரிதுங்களா? அந்த சான்ஸ் நம்ம என்ன செய்யணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சான்சஸ் நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்காது, கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணிட்டா தொடர்ந்து கர்த்தரை நடத்துவார். சில இழந்துட்டு திரும்ப வரவே முடியாது. இத்தனையும் பேர் இழந்து கடைசி வரைக்கும் திரும்பவும் முடியாம போயிடலாம். அப்போ இவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை இயேசு கிறிஸ்து அவன் லைஃப்ல கிராஸ் பண்றாரு, திரும்பி போகுது. அதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டான். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னா பார்த்தாங்க ஜனங்க, குறிப்பா சீஷர்கள் தான் நினைச்சு செஞ்சிருப்பாங்க, ஏய் பேசாத, இயேசு எவ்வளவு பெரிய ஆள், அவரு போய் என்ன பேர சொல்லி கூப்பிடுற, நீ பேசாத நினைட்டிருப்பாங்க. அதை அடத்தினாங்க, அவரை கூப்பிடாதன்னு அடத்தாங்க. எந்த அளவுக்கு அடத்தினாங்களோ அந்த அளவுக்கு மேல சத்தம் போட்டான், இன்னும் அதிகமா கூப்பிட்டான். இவங்க அதட்ட அதட்ட அவன் இன்னும் சத்தம் போட்டு கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கு. அந்த சத்தம் இயேசு கிறிஸ்துவின் காதுகளுக்கு போனது. நடந்து போனவர் நின்னாரு. இயேசு கிறிஸ்து பாருங்க, பிச்சைக்காரனுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறாரு பாருங்க. நடந்து போறவர் எவ்வளவு பெரிய வீஐ போற நாட்கள்ல நடந்து போறவர் நின்னுட்டாரு. ஒரு பிச்சைக்காரன் கூப்பிடுறத பார்த்து நின்னுட்டாரு. நின்று அவனை விட கூட்டிட்டு வாங்கிற. அப்போ ஒரு பிச்சைக்காரனுக்கு அவர் என்ன ரெஸ்பெக்ட் கத்தல் கொடுக்கிறாரு பாத்தீங்களா, அப்புறம் ரெஸ்பெக்ட் கொடுக்கிறார், கொடுத்து கூட்டிட்டு வாங்க. பார்த்துட்டு நம்மளுக்கு எல்லாம் அசிங்கமா போயிட்டு இருக்கும். இவனை அதட்டினாங்க எவ்வளவு நேரம், இவங்களுக்கு அசிங்கமா. இப்ப இவங்களே போய் அவங்ககிட்ட போய் எப்பா அவனை கூப்பிடா இருப்பா வாப்பா, இவங்களே போய் கரைசல் அவனை அதட்டினாங்களே இப்ப அவனை கூப்பிட வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. கூப்பிடுறான், கூப்பிட்ட உடனே அவன் எழுதான் கிடைச்சது. இயேசு தன்னை கூப்பிட்டார். உடனே அவன் செஞ்ச காரியம் பாருங்க, தன்னே வசனத்தை தூக்கி எறிஞ்சுதானா இயேசு கிறிஸ்து கூப்பிடுறாருன்னு. என்ன ஒரு காரியம் பாருங்க, அவன் செஞ்ச ஒரு சின்ன விஷயத்திலே எவ்வளவு விஷயம் மேட்டர் வருது. அந்த மேல் வஸ்திரம் தான் அவனை ஒரு பிச்சைக்காரனாய் அடையாளம் காட்டுகிறது. அவன் போட்டிருக்கிற அந்த கிழிஞ்சு போன அழுக்கான அந்த துண்டுதான் அவர் ஒரு பிச்சைக்காரனாய் அடையாளம் காட்டி அதுதான் ஜனங்களை பணத்தை கொடுக்கும்படி வைக்கிறது. அதுதான் அவனுடைய அடையாளம். அப்ப இயேசு தன்னை அழைக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குனு டிசைட் பண்ணிட்டான், இனி நான் பிச்சைக்காரன் கிடையாது. இயேசு அழைச்சார், இனி நான் பிச்சைக்காரன் கிடையாது. ஆமென். இயேசு கிறிஸ்து என்னைக்கு நம்மளை கூப்பிட்டாரோ பிச்சைக்காரன் கிடையாது யாருமே. அப்படிதானே கர்த்தன் ஐஸ்வர்ய சம்பனராய் வகித்திருக்கிறான். உடனே டிசைட் பண்ணிட்டான், இனி என்னுடைய ப்ரொஃபஷன் இது கிடையாது. ப்ரொஃபஷன் மூட்டை கட்டிட்டான், உடனே தூக்கி எறிஞ்சுட்டான், என் ப்ரொஃபஷன் முடிஞ்சு போச்சு, இனி நான் பிச்சைக்காரன் கிடையாது. அதனால இயேசு கிறிஸ்து கிட்டே போல போறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டான், இயேசு என்ன கூப்பிட்டார், அதனால இனி நான் பிச்சைக்காரன் அல்ல, என் ஸ்டாண்டர்ட் உயர போகுதுன்னு முடிவு பண்ணிட்டான். தெரிஞ்சிருச்சான், தூக்கி அடிச்சுட்டான். தூக்கி அடிச்சு நேரா போறான். அவர் கேட்கிறாரு, இவனை என்னதான் வாயில வருது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். நம்முடைய ஆண்டு ரொம்ப என்னைக்குமே மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர். இதே கேள்விய அந்த அலங்கார வாசல் இருக்கிறவன் கேட்டிருந்தா எனக்கு காசு வேணும்னு கேட்டிருப்பான். இல்ல உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தா எனக்கு காசு வேணும்னு கேட்டிருப்பான். இவன் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இவன் காசு பணம் எதுவுமே கேட்கல. ஆண்டவரே நான் பார்வை அடையணும். இவனுக்கு யாருக்கிட்ட எதை கேட்கணும் நல்லா தெரிஞ்சிருக்குது. இயேசு கிறிஸ்து காசு கேட்டு என்ன செய்யறது, சரி காசு தானப்பா, காசு கொடுத்துட்டு போயிருப்பார். ஏன்னா அவன் விரும்பத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தார். அவர் அவன் விரும்பத்தை கொடுக்கறது ரெடியா இருந்தார், காசு கேட்டு காசு கொடுத்துருப்பார். அப்ப இந்த இடத்துல இவன் காசு கேட்கல, அவனுடைய ஆப்ஷன் கூட கேட்டார், என்ன வேணும்னு கேட்டார். இவ காசை பத்தியே நினைப்பில, மற்றவங்ககிட்ட காசு வாங்கணும், ஆனா இயேசு கிட்ட காசு வாங்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அதை விட மேலான ஒன்றை வாங்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து கிட்ட காசு வாங்கக்கூடாது, அதை விட மேலான ஒன்றை வாங்கணும். புரியுதா இல்லைன்னு தெரியும் தெரியுமா? பணத்துக்காக கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது, அதை விட மேலான காரியத்துக்காக கிறிஸ்துவை பின்பற்றணும். பணத்துக்காக கிறிஸ்துவை பின்பற்றினா பிச்சைக்காரங்க தான் நம்மளும். புரியுதா? இயேசு கிறிஸ்து கிட்ட காசு வாங்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துட்டு அதை விட மேலானதை எதிர்பார்க்கணும். நிறைய பேர் லட்சியப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து பிச்சைக்காரா தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துட்டு காசு வேற அவரை பின்பற்றிட்டுறாங்க. இல்லைன்னு தெரியுது, அதெல்லாம் நல்ல ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்தாலும் பிச்சைக்காரங்க தான். இன்னும் பிச்சைக்காரங்க தான் அவங்க. காசுக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் பிச்சைக்காரன். அப்போ இந்த இடத்துல இவன் இடத்துல இயேசு கிறிஸ்து கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்யணும். அவன் காசு கேட்கல, எனக்கு பார்வை வேண்டாண்டவரே. கத்தருக்கு ரொம்ப சந்தோஷம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். சொன்ன மாத்திரத்தில் அவன் பார்வை அடைந்து வழியில இயேசுக்கு பின் சென்றான். பின்னாலேயே போயிட்டான். அவருக்கு சீஷனாய் நான் நினைக்கிறேன் பிற்காலத்தில் அவன் ஒரு ஊழியக்காரனாய் மாறி இருந்திருப்பான். கத்தருக்கு ஊழியம் செய்கிறவனாய் கண்டிப்பா அவன் மாறி இருந்திருப்பான். அப்ப இந்த பரிதினுடைய வாழ்க்கையில பாருங்க, நல்ல ஒரு போர்சைட் அவனுக்கு இருந்துச்சு, நல்ல ஒரு தரிசனம் அவனுக்கு இருந்துச்சு. நான் என்னைக்குமே பிச்சைக்காரன் இருக்கக்கூடாது. இயேசு என்ன அழைச்சிட்டா, ஈ நான் பிச்சைக்காரன் இல்ல. யார்கிட்ட எதை கேட்கணும் அவனுக்கு தெரிஞ்சது. இயேசு கிறிஸ்துட்ட போய் காசு கேட்க கூடாது, இயேசு கிறிஸ்துட்ட மேலானதை கேட்கணும். அப்ப பணத்துக்காக அவன் இயேசு கிறிஸ்து இடத்துல வரல, பார்வைக்காக இயேசு கிறிஸ்து இடத்துல வந்தான். அதனால இயேசு கிறிஸ்துட்ட நம்ம பணத்துக்காக போறவங்களா இருக்கக்கூடாது, அதை பார்க்கிலும் மேலான நோக்கத்தோடு அவர்கிட்ட போறவங்களா நம்ம இருக்கணும். ஆமென். இதுதான் இந்த பரிதி மீது நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். மூணாவது இன்னொரு பிச்சைக்காரன பார்த்து முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:19 22 வரைக்கும் வாசிக்கலாம்.
ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாந்தரமும் விலையேறு பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் எனும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான் நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான்
போதும். இந்த மூணு பிச்சைக்காரர்கள், இந்த பிச்சைக்காரன் இவனுடைய ஸ்பீச் எதுவுமே தைரியம் இல்லை. அலங்கார மாஸ்டர்ல இருந்தவன் பேசினது எழுதியிருக்குது, பர்திமேயு பேசின வார்த்தைகள் பைபிள் எழுதியிருக்குது. ஆனா இந்த பிச்சைக்காரன் எதுவுமே பேசுறது எதுவுமே பைபிள் இல்லை, ரெக்கார்ட்ல எதுவுமே கிடையாது. ஆனா இவன் ஒரு கிரேட் என்பது பிச்சைக்காரன். இவன் ஒரு பிச்சைக்காரன், தரித்திரன், பிச்சைக்காரன், ஒரு ஐஸ்வர்யமான இருக்கிறான், மிகப்பெரிய பணக்காரன். அனுதினம் வட்டாம்பர உடை உடுத்தி விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து ஆலமரமான வாழ்க்கையை வாழ்றான். ஆனால் இந்த லாசரு இவர் ஒரு பிச்சைக்காரன், அந்த ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஏன் இருக்கிறான்னா, அந்த குப்பை தொட்டியில சாப்பாடு கொண்டு வந்து வீசி போடுறாங்க. அந்த ஐஸ்வர்யமானுடைய மேகிலும் வந்து விழும் துணிக்கைகளினால் அந்த குப்பை தொட்டியில போடுகிறதை எடுத்து சாப்பிடுகிறதற்கு மனதாய் காணப்பட்டதான ஒரு பிச்சைக்காரன் இவனுடைய ஸ்டாண்டர்ட் இது. இவன் இந்த வீட்டு வாசல்ல இந்த ஐஸ்வர்யவாணி என்னென்ன போடுறாங்களோ அதை எடுத்து சாப்பிட்டு அங்கே இருக்கிறான். இவன் ஒரு பிச்சைக்காரன். இவன் பணத்தை ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி தெரியல. ஆனா இவனுடைய பார்க்கும்போது சாப்பாட்டுக்கு ஒரு வழி. அந்த குப்பை தொட்டியில இவன் ஒரு பெரிய பணக்காரனாய் இந்த ஐஸ்வர்யவாணி இருந்ததுனாலே எல்லா வேலைகளிலும் அளவுக்கு மிஞ்சி சமைக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு சாப்பாட்டு நேரத்திலையும் மிச்சம் நிறுத்தி கொண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த குப்பை தொட்டியில இருந்தா கரெக்டா சாப்பாடு எப்படி கிடைச்சிடும்ன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. அதனால அந்த குப்பை தொட்டியதை நம்பி அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இவனுடைய முடிவு என்ன? இவன் மறித்து ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். பரலோகத்துக்கு போயிட்டான். இவன் அது சாதாரணமா இல்ல. தேவ தூதர்கள் வந்து இவனை கூட்டிட்டு போய் பரலோகத்தில் இறக்கி விட்டான். ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் இறக்கி விட்டான். எவ்வளவு பெரிய பாக்கியவான் பாருங்க. இவன் ஒரு பிச்சைக்காரன். இவன் என்ன பேசினான்றது பைபிள் இல்ல. இவனை பத்தி ஒண்ணுமே காணும். இவனை சுத்தி நடக்கிற சம்பவங்கள் நான் போட்டிருக்க தவிர இவனுடைய காரியம் என்ன செஞ்சாங்க என்ன பேசினாங்க எதுவுமே பைபிள் இல்ல. ஆனா இவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு பிச்சைக்காரன். இன்னும் சொல்ல போன இவன் ஒரு நீதிமான். என்னால சொல்ற ஒரு நீதிமான் இவன். ஆனா கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனாக இருந்து கடைசியில் அங்கேயே பிளாட்ஃபார்ம்லயே செத்து அடக்கம் கூட பண்ணப்படுறதா சொல்லப்படல. பிளாட்ஃபார்ம்லயே வாழ்ந்து அந்த குப்பை தொட்டிலே சாப்பிட்டு அனாதை பணமாய் அவன் செத்து போயிருப்பான். அடக்கம் கூட பண்ணதா சொல்லப்படல. இவனுடைய சூழ்நிலை என்ன? இவன் ஒரு மிக மோசமான தரித்திரமான நிலைமை. இவருக்கு தேவையெல்லாம் 3 வேளை சாப்பாடு, ஏதாவது 3 வேளை கிடைக்க சாப்பிட்ட போதும், அவ்வளவுதான். எதிர்பார்த்து வேற ஒன்றும் கிடையாது. இப்படி இருக்கிறவன் அந்த ஐஸ்வர்யவான் வீட்டு மேஜை மீது விடும் துணிக்கைகளினால தன் பசியை ஆற்ற மனதா இருந்தான். அங்கே ஐஸ்வர்யவான் இருக்கிறான். ஆனால் அவன் நரகத்துக்கு போறான். சரி, அதை பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம டச் பண்ண அது வேற இதுல போயிடும். இவன் பரலோகத்துக்கு போனான். ஏன்னா இவன் ஒரு நீதிமான். எதை வச்சு இவன் நீதிமான் சொல்றேன் நீங்க கேட்கலாம். இவன் ஒரு நீதிமான் நான் சொல்றேன். எதை வச்சு இவன் ஒரு நீதிமான் சொல்றீங்க? இவன் எதுவும்
இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படிலாம் பேசின மாதிரி இல்லை. இவன் ஒரு தேவ பக்தியாக வாழ்ந்தான் அப்படிலாம் ஒன்றுமே குறிப்பு இல்லை. என்ன போட்டிருக்கு, ஒரே ஒரு குறிப்பு என்ன இருக்குது, நாய் வந்து என்ன நக்கச்சின்னு போட்டிருக்குது. அதை தவிர அவர் குறிப்பாங்க, அவனை பத்தி ஒண்ணுமே இல்லை. இல்ல, நாய் இவன நக்கச்சு என்பது பிரபு. நாய் யார நக்கம்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பாசமானவர் தன்னுடைய எசமான் இல்லையா, தனக்கு சாப்பாடு கொடுத்து தன்னை பராமரித்து வளர்க்கிற நபர் என்ன செய்யும்? நாய் நக்கு இல்ல. நாய் வந்து நக்குச்சான் இவனு. இது என்ன தெரிகிறது, இவர் ஒரு பிச்சைக்காரன், காற்றாமல் வாழ்கிறவன், குப்பை தொட்டியில் இருக்கிறதை சாப்பிடுகிறவன். அந்த தெருவில் இருக்கிற தெருநாய்கள் எல்லாம் வந்து இவரை நக்கிச்சான். இவன் உடம்பெல்லாம் புண்ணு, ஏன்னா குப்பை தொட்டியில் இருந்து சாப்பிட்டு ஹைஜீனிக்கா இல்ல, குப்பை தொட்டியில் இருந்து சாப்பிட்டதுனால உடம்பெல்லாம் புண்ணு வந்துருச்சு. காற்றாமல் வாழ்ந்து குப்பையிலேயே வாழ்ந்ததுனால புண்ணாயிடுச்சு. அவன் பருக்களை நாய் வந்து நக்கிச்சு. இந்த நாய்களுக்கெல்லாம் இவன் ஒரு எஜமான நாய் வாழ்ந்தான் அப்படின்னு அர்த்தம். அந்த தெரு நாய்களும் இந்த குப்பை தொட்டி தான் நம்பி வாழ்ந்து, இவனும் அந்த குப்பை தொட்டி தான் நம்பி வாழ்வான். இவனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னா, அந்த தெரு நாய்களுக்குரிய ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் இவன் வாழ்க்கை இருக்குது. இவனுடைய நிலைமை என்னன்னா, அந்த தெரு நாய்களுக்கு என்ன நிலைமை, அதுதான் இவனுடைய நிலைமை. அதுவும் பிளாட்ஃபார்ம்ல தான் தூங்குது, இவனும் பிளாட்ஃபார்ம்ல தான் தூங்குறான். அதுவும் குப்பை தொட்டி தான் சாப்பிடுது, இவனும் குப்பை தொட்டி தான் சாப்பிடுறான். இவனுக்கும் அந்த தெரு நாய்க்கு எந்த வித்தியாசமும் இல்லை, அதான் அவனுடைய நிலைமை. ஆனால் இவன் அந்த குப்பை தொட்டியில் இருந்து விழும்போது பெருநாய்களை ஓடி வரும். இவன் ஒருவேளை அந்த நாய்கள் அடிச்சு கலப்பிக்கு அடிச்சுட்டு இவன் மட்டும் எடுத்து சாப்பிட வச்சுங்க, அந்த நாய் என்ன செஞ்சிருக்கும்? இவனை பார்த்தா முறைச்சிருக்கும் இல்ல, சொல்ல மாட்டேங்கிற உள்ளதான் கேட்கிறேன், முறைச்சிருக்கும். இதுக்கெல்லாம் பிரபுதான் பிரசங்கிக்கு விடணும். அதை பார்க்கும்போது அந்த நாய் வந்து மறைச்சிருக்கும், ஆனா என்ன செய்யும், நக்குச்சு. அதுல என்ன தெரியுது, இவனும் எடுத்து சாப்பிட்டான், தன் நாய்களுக்கு என்ன செய்யறான், பகிர்ந்து கொடுத்திருக்கிறான். அப்ப நாய்களுக்கு பகிர்ந்து கொடுத்தவர்களுக்கு ஒரு எஜமான வாழ்ந்திருக்கிறான். இப்ப நீதிமான் நீதிமன்றிகளை எதை வச்சு வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:10 வாசிப்போம். நீதிமொழிகள் 12:10.
நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான்.
நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். போதும், நீதிமான் என்ன செய்யறான், மிருக ஜீவனை காப்பாற்றுறான். நாய் வளர்க்கிறான். நாய் வளர்க்கிறவர் யாரு சொல்லுங்க? நீதிமான். அப்படிதானே, நீதிமான் தன் மிருக ஜீவனை சொல்லுங்க காப்பாற்றுகிறான். அப்படிதான் போட்டிருக்கு பைபிள்ல, போட்டிருக்கு நீதிமான் மிருக ஜீவனை காப்பாற்றுறான். அப்ப இந்த மிருக ஜீவன்களை என்ன செய்யறான், அந்த தெருவில் இருக்கிற நாய்கள் தான் சொல்லி அடிச்ச நேரத்தில் அதை இவன் காப்பாற்றுகிறான். இப்ப என்ன தெரியுது, இவன் ஒரு நீதிமான். புரியுதா, இவன் பிச்சைக்காரனாக இருந்தால் ஒரு நீதிமான், என்ன மிருக ஜீவனை காப்பாற்றுறான். அப்போ எவ்வளவு தூரம் இவனொரு நீதிமான் என்பதற்கு இது ஒரு அடையாளம். நாய்களை கூட அவன் மதிச்சு நேசித்து அதுக்கு கூட உணவு கொடுத்து அவன் பராமரிச்சிருக்கிறான். இவன் வேற எதுவும் பெரிய பரிசுத்தமான இந்த பெரிய விஷயத்தில் அவனை பத்தி வேற எந்த குறிப்பும் இல்லை, அவனை பத்தி எந்த பேச்சு இல்லக்காது, பைபிள் இல்லை. ஆனால் அதை மறித்து தேவ தூதர்களால் அவன் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான் தெரியல. அவன் நீதிமான், அவன் நீதிமான் என்பதற்கு வேதம் ஒரு காணி சொல்லுது, தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான். அப்ப இவன் ஒரு நீதிமானாக வாழ்ந்தான். பிச்சைக்காரனாய் இருந்தாலும் நீதிமானாக நீதியிலே நடக்கிற ஒரு மனுஷனாய், உத்தமனாய், உண்மையாய், நேர்மையாய், பரிசுத்தமாய், சரியாய் இருந்த ஒரு நீதிமான். அப்போ அவனுடைய ஸ்டேட்டஸ் மோசமா இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அவன் செம்மையானவனாயிருந்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், நம்ம பெரிய வசதி இருக்கிறதோ வசதி இல்லையோ அதன் அப்புறம் தேவனுடைய பார்வையில் செம்மையானவர்களாக இருக்க வேண்டும், அதான் முக்கியம். இவன் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் செம்மையானவன் இருந்ததுனால அவனுடைய மரணம் ஒரு கனத்துக்குரிய மரணமா இருந்துச்சு. பரலோகம் அந்த மரணத்தை கனப்படுத்தியது இல்லையா, கர்த்தர் அந்த மரணத்தை கனப்படுத்தினார். அந்த ஆத்மாவை கர்த்தர் கனம் பண்ணார். அவனை பரலோகத்துக்கு கொண்டு வருவதற்கு தேவ தூதர்களை அனுப்பினார். இவன் மகிமையாய் ஆபிரகாமுடைய மடியிலே மகிழ்ச்சியோடு இருக்கிறான் என்று
வேதம் சொல்லுகிறது. அப்போ இவனை பார்க்கும் பொழுது இவன் நிலைமை மோசமான நிலைமையில் இருந்தாலும் தன்னுடைய மோசமான நிலைமை நிமித்தம் அவன் தேவனை தூஷிக்கல. ஏன் எனக்கு இந்த நிலைமை, குப்பை தொட்டியில கிடக்கிறத சாப்பிட்டு பேசாமல் இருக்கிறனே, எதுக்கையே நீ என்ன படைச்ச, அவன் அப்படி கேட்கல. அவன் நீதி மானாய்க்கு தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான். கர்த்தர் அதை கனப்படுத்தி அவனை தன்னுடைய ராஜ்யத்தில் அவனை சேர்த்துக் கொள்ளுகிறார். அதனால பிச்சைக்காரர்கள் என்று சொல்லி யாரை அற்பமா நினைச்சிட முடியாது. இந்த பிச்சைக்காரர்கிட்ட விட நமக்கு நிறைய பாடம் இருக்குது இல்லையா? பிச்சைக்காரர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அதனால தெய்வ பிள்ளைகள் இதை நம்ம புரியும். இவங்கிட்ட இருக்கிறது என்னன்னா, வாழ்க்கையில தாழ்ந்த நிலைமையில் இருந்தாலும் அவன் தேவனுடைய பார்வையில் உயர்ந்த ஸ்தானத்தில் அவன் இருந்தான், மறித்தான், தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் சேர்த்துக் கொள்ளப்பட்டான். இதுதான் ஒரு காரியம். அதனால நம்ம வாழ்க்கையில இவன் பிச்சைக்காரனா இருந்தாலும் பரலோகத்தில் இருக்கிறான், அவன் பணக்காரனா இருந்தாலும் நரகத்துக்கு போனான். அது நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் நமக்கு பெரிய வசதி ஏற்ற தாழ்வு எதனை இருந்தாலும் சரி, நீதிமானாய் வாழ்ந்து பரலோகத்துக்கு போய் சேரணும். அதுதான் முக்கியம். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய வசதிகள் இல்லையா, அது அப்புறம் கண்டிப்பா பரலோகத்துக்கு போய் சேரணும். அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். அதைத்தான் இந்த பிச்சைக்காரன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு காண்பித்துக் கொடுக்கலாம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமான பிச்சைக்காரர்கள் மூன்று பேரை நம்ம பார்த்தோம். முதலாவது மனுஷன் பணம் தான் அவனுடைய வாழ்க்கையின் நோக்கம், பணம் தான். இந்த அப்போஸ்தலர்கள் வந்த பொழுதும் எங்களை நோக்கி பார்த்து சொன்ன பொழுது பணத்துக்காகத்தான் நோக்கி பார்த்தான். ஆனால் கர்த்தரோ அவனுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்கு தன்னுடைய சீஷர்களை பயன்படுத்தினார். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாக இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அவனுக்கு அந்த பிச்சை எடுக்கிற தொழிலில் நிறைய வருமானம் கிடைச்சது. ரெண்டு பேரை தனக்கு வேலைக்கு அமர்த்திக் கொள்கிற அளவுக்கு அவனுக்கு வருமானம் இருந்துச்சு. ரெண்டு பேர் அவனுக்கு கூட்டிட்டு வர்றாங்க, கூட்டிட்டு போறாங்க, அந்த அளவுக்கு ரெண்டு பேர் அப்பாயிண்ட் பண்ணி சம்பளம் கொடுக்கிற அளவுக்கு அவனுக்கு வசதி இருந்துச்சு. சில நல்லா சம்பாரிச்சான். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்தவுடனே அவன் எழுந்தான், நடந்தான், குதித்தான், துதித்தான், கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். வெளியில் இருந்தவன் உள்ள போயிட்டான். அதுவரைக்கும் இருந்தவன் தன் பழைய தொழிலை விட்டுட்டு அது வருமானம் கொடுக்கக்கூடிய தொழிலாயிருந்தாலும் மறுபடியும் காலம் அடக்கிட்டு உட்கார்ந்து பிச்சை எடுக்காம அவன் நடந்து அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் போய்விட்டான். தன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்த பிறகு அவன் சரியான பாதையை கண்டுகொண்டான். இரண்டாவது பர்திமேயு, இவன் ஒரு பிச்சைக்காரன், வறுமை அவனை பிச்சை எடுக்க வைத்தது. கண் பார்வை இல்லை, வேலை செய்ய முடியல, ஆனாலும் இவன் பிச்சைக்காரனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனாலும் கூட கர்த்தரை குறித்த அறிவு அவனுக்கு இருந்துச்சு. கர்த்தர் யார் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. அவனுடைய வல்லமை என்ன என்பது அவனுக்கு புரிந்திருந்தது. ஆகினால் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவன் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரே ஒரு சந்தர்ப்பம் அதுதான். கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம லைஃப்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஆராதனை என்பது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம். நம்ம லைஃப்ல கர்த்தர் கடந்து வராரு, அந்தந்த நேரத்தில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சந்தர்ப்பங்களை இழந்து போகக்கூடாது. சந்தர்ப்பத்தை அவன் ஒரே ஒரு முறை கிடைத்ததை யூஸ் பண்ணான். அடக்கினாங்க, மேலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு அவனை அழைத்தார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். இயேசு கிறிஸ்து அவன் பணம் கேட்கல, பார்வை கேட்டான். இன்னைக்கு சொல்றேன், பணம் கேட்டுக்கொண்டே இருக்கிறவங்க அது பிச்சைக்காரங்க தான். அதை விட மேலானதை கேளுங்க, மேலானதை கேளுங்க, பார்வை கேளுங்க. ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பார்வை எனக்கு தாங்க. ஜனங்களின் உண்மையான வேதனையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பார்வை எனக்கு தாங்க. கர்த்தரிடத்தில் மேலான பார்வையை நம்ம கேட்கணும்.
மனம் அல்ல, பார்வை முக்கியம். அவன் விசுவாசத்தின்படி கர்த்தர் அவனுக்கு பார்வை கொடுத்தார். விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள் அவரை தொடர்ந்து பின்பற்றினான். மூன்றாவது பிச்சைக்காரன், இவன் என்ன பேசினான்னு தெரியாது, என்ன செஞ்சான்னு தெரியாது, ஆனால் இவன் ஒரு நீதிமானாக வாழ்ந்தான். வறுமை குப்பை தொட்டியோடு அவன் வாழ்க்கை இணைந்திருந்துச்சு, ஆனாலும் அவன் ஒரு நீதிமானாக வாழ்ந்தான். நீதிமான், நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான். இவன் ஒரு நீதிமானாக இருந்தான். ஸ்தோத்திரம். ஆகையினால் அவன் இந்த உலகத்தில் அவன் மறிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்திற்குள் அவன் அழைக்கப்பட்டு விட்டான். தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் நாம் நீதிமானாய் வாழ்ந்து தேவ தூதர்கள் வந்து நம்மை பரலோகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். அதுதான் பாக்கியமான ஒரு அனுபவம். அது எவ்வளவு பெரிய ஒரு கணம், எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதை நாம் இந்த பிச்சைக்காரனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமானாய் வாழ வேண்டும். ஸ்தோத்திரம். நம்ம எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும் நீதிமானாக வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நல்ல மாலை வேளையிலும் வேதத்தில் காணப்பட்ட பிச்சைக்காரர்கள் இடத்திலிருந்து நாங்கள் அறிய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்களை தொடர்ந்து உயிர்ப்பித்து தொடர்ந்து நாங்கள் உமக்கு இந்த சாட்சியாக இருக்க எங்களை நடத்துவதாக எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமைப்படுங்க அப்பா, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. சகல துதிகன மகிமையாவற்றை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல விவகாரங்களை மறவாதே. ஆமென். இப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்னும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றைக்கு மறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமீன். ஸ்தோத்திரம்.